அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 2 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கைக்கு வந்திருக்கும் அமெரிக்க உதவு வெளியுறவு செயலர் நிஷா பிஸ்வாலின் பயணம் குறித்த செய்திகள்.
But we recognize that there is a lot of hard work ahead and some difficult challenges. Sri Lanka can count on the United States to be a partner.
இலங்கையில் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் புதிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இன்று கிளிநொச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி.
இன்று காலை கூட என்னிடம் ஒரு சகோதரி வந்தார். 5 சிறையில இருந்தவரை தாங்கள் 3 போய் பார்த்திருக்கிறோம். சர்வதேச செஞ்சிலோச்சங்கள் கூட அவர் இருப்பதற்கான உறுதி அட்டைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்க போன பொழுது அவர் காணவில்லை, ஓடிவிட்டார் என்று சொல்கிறார்கள்.
இலங்கையின் முன்னாள் அமைச்சர் திசா அத்தநாயக்கா இன்று கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி. டெல்லியில் மீண்டும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் சூறையாடப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவரான டொமினிக் ஸ்ட்ராஸ்கான் மீது பாலியல் களியாட்டங்களுக்கு பெண்களை ஏற்பாடு செய்வதில் உதவி புரிந்தார் எனும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு அதிபராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது என்று கருதப்பட்டது. எனினும் ஹோட்டல் ஒன்றில் பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றார் எனும் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தனது அரசியல் வாழ்க்கையை கைவிடும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் பாரிஸ், பிரசல்ஸ் மற்றும் வாஷிங்டனில் நடைபெற்ற பாலியல் தொழில் சம்பந்தமான வலைப்பின்னலின் சூத்திரதாரியாக அவர் இருந்தார் என்று சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்றில் இன்று வழக்கை அவர் எதிர்கொள்கிறார்.
எகிப்திலிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுதலையான அல் ஜசீரா ஊடகவியலாளர் பீட்டர் கிரஸ்டே இன்னும் சிறையில் இருக்கின்ற தனது 2 தொடர்பில் பதற்ற உணர்வுடன் இருப்பதாக கூறியிருக்கிறார். தனது சகாக்களான முகமது ஃபாஹ்மியும் பாகேர் முகமட்டும் அப்பாவிகள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை சிறையில் விட்டு வருவது மிகவும் சிரமமான தருணமாக இருந்ததாக கிரஸ்டே விடுதலையான பின்னர் கொடுத்திருக்கின்ற 1வது பேட்டியில் கூறியிருக்கிறார். தான் விடுதலையானது சரியென்றால் தனது சகாக்களும் விடுதலையாவதே சரியென்றும் அவர் தெரிவித்தார். அல் ஜசீரா ஊடகவியலாளர்களை விடுவிப்பதற்கான உலகளாவிய ரீதியிலான பிரச்சாரத்தால் தான் நெகிழ்ந்து போனதாகவும் பீட்டர் கிரஸ்டே கூறினார்.
எகிப்தில் குறைந்தது 13 காவல்துறையினரை கொன்றதான குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்ட 180 மேலான ஆடவர்களுக்கான மரண தண்டனையை நீதிமன்றம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. தலைநகர் கெய்ரோவுக்கு அருகிலுள்ள கிர்தாஷா கிராமத்தில் உள்ள காவல் நிலையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மையப்படுத்தியே இந்த வழக்கு நடைபெற்றது. அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இஸ்லாமிய கொள்கைகளை கொண்டிருந்த அதிபரான முகமது மோர்சியின் ஆதரவாளர்கள் தலைநகரில் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தும் நோக்கில் அமைத்திருந்த கூடாரங்களை கலைக்க பாதுகாப்புத்துறையினர் முன்னெடுத்த நடவடிக்கையில் 100 கொல்லப்பட்டார்கள். இதையடுத்து அங்கு வன்முறைகள் வெடித்தன.
ஜோர்தான் தனது தூதுவரை இஸ்ரேலுக்கு மீண்டும் அனுப்புகிறது. முஸ்லிம்களாலும் கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் புனித பிரதேசம் என்று கருதப்படுகின்ற டெம்பிள் மவுண்ட் பகுதியில் பதட்டங்களை தணிப்பதற்கான முன்னேற்றங்களை இஸ்ரேல் காட்டியிருப்பதாக ஜோர்தான் அரசாங்கத்தின் பேச்சாளர் கூறினார். ஜெருசலேம் அல்லாக்சா பள்ளிவாசலுக்கு வருகின்ற முஸ்லிம்களுக்கு இஸ்ரேல் கட்டுப்பாடுகள் விதித்ததை தொடர்ந்து திருப்பி அழைக்கப்பட்டிருந்த ஜோர்தான் தூதுவர் 3 கடந்து அங்கு அனுப்பப்படுகிறார். ஏற்கனவே போலீசாருடன் ஏற்பட்டிருந்த வன்முறை மோதல்களை தொடர்ந்து அல்லாக்சா பள்ளிவாசல் பகுதிக்குள் 50 பாலஸ்தீன ஆண்களுக்கு இஸ்ரேல் தடை விதித்திருந்தது.
ஆப்கானிஸ்தானில் இதுவரை இல்லாத வகையில் ஆடவர்கள் பெண்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பது தொடர்பிலான கருத்து கணிப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதில் பெரும்பாலான ஆடவர்கள் பொது வாழ்வு மற்றும் தனிப்பட்ட வாழ்வு ஆகிய இரண்டிலும் பெண்கள் தங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் எனும் மனப்போக்கை கொண்டுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் அங்கு தொடர்ச்சியாக புறந்தள்ளப்படுகிறார்கள் என்பதும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
கிழக்கு யுக்ரைனில் அரசாங்க படைகளுடனான மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் சுமார் 100,000 பேரை திரட்டப்போவதாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையின் தலைவர் கூறுகின்றார். முக்கிய நகரான டெபாஸ்டிவில் புறநகர் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெளியேறியிருக்கின்ற நிலையில் பிரிவினைவாதிகள் அப்பகுதியில் நிலை கொண்டுள்ளனர். இதனிடையே கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தன்யஸ்க் மத்திய பகுதி மீது அரச படைகள் பீரங்கி தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. கிளர்ச்சி படை ஆட்சேர்ப்புக்கு இன்னும் 10 நாட்கள் இருப்பதாக அலெக்சாண்டர் ஜாக்கசெங்கோ கூறியிருக்கிறார். கிளர்ச்சி படையின் பிரதிநிதிகள் சமூகம் அளிக்காத நிலையில் சனிக்கிழமையன்று மோதல் நிறுத்த பேச்சுவார்த்தை முயற்சி தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். அமெரிக்காவின் உதவி வெளியுறவுச் செயலாளர் நிஷா பிஷ்வால் இலங்கைக்கு சென்றிருக்கிறார். இது குறித்த தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் அங்கு செல்கின்ற அமெரிக்காவின் மூத்த உயர் அதிகாரியாக அந்நாட்டின் உதவி வெளியுறவுச் செயலாளர் நிஷா பிஸ்வால் தற்போது கொழும்பில் இருக்கிறார். 3 நாள் விஜயமாக இலங்கை சென்றிருக்கின்ற நிஷா பிஸ்வால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசாங்க தரப்பினரை சந்திக்கிறார். இன்று முன்னதாக வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர குழுவினரை சந்தித்து பேச்சு நடத்திய நிஷா பிஸ்வால் பின்னர் கூட்டாக ஊடக வீரர்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டார்.
I am indeed excited to be here in Sri Lanka to see for myself the energy.
இலங்கை தொடர்பில் இன்று உலகம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த உற்சாகத்தையும் இங்குள்ள ஜனநாயகத்தையும் நேரடியாக இங்கு வந்து பார்க்க கிடைத்ததையிட்டு நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு நடந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தேர்தலையொட்டியும் புதிய வாய்ப்பு உருவாகியுள்ளதையிட்டும் இந்த நாட்டு வாக்காளர்களுக்கு எங்களின் அதிபர் ஒபாமாவும் வெளியுறவு செயலாளர் ஜான் கெரியும் அனுப்பியிருந்த அந்த வாழ்த்து செய்தியை இங்கு நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன்
என்ற நிஷா பிஸ்வால் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்.
And Prime Minister Wickremesinghe have put forth an ambitious agenda.
அதிபர் சிறிசேனாவும் பிரதமர் விக்ரமசிங்கவும் தங்களின் முதல் 100 நாட்களுக்காக தங்களின் குறிக்கோள்கள் அடங்கிய நிகழ்ச்சி நிரலை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இலக்குகளில் பல மிகவும் குறுகிய காலத்துக்குள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளன.
But we recognize that there is a lot of hard work ahead and some difficult challenges.
இங்கு இன்னமும் மிகவும் சிரமப்பட வேண்டிய வேலை திட்டங்களும் கடுமையான சவால்களும் எதிர்காலத்தில் இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இதில் முன்னேற்றம் காண்பதற்காக அமெரிக்காவை இலங்கை பங்காளியாகவும் நட்பு நாடாகவும் கருத முடியும். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் ஊழல்களை தடுத்து நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் அவ்வாறே மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் எல்லா பிரஜைகளின் ஜனநாயக ரீதியான ஈடுபாட்டுக்காகவும் அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து நிற்கும்
என்றார் அமெரிக்காவின் உதவி வெளியுறவுச் செயலாளர் நிஷா பிஸ்வால். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் பல தலைமுறைகள் பழமையானது என்று கூறிய நிஷா பிஸ்வால் சுதந்திர காலம் தொட்டு இலங்கைக்கு 2 பில்லியன் டாலர்களுக்கும் அதிக நிதியுதவியை அமெரிக்கா வழங்கியிருப்பதாகவும் இங்கு குறிப்பிட்டார்.
No country in the world buys more Sri Lankan products than the United States.
உலகில் இலங்கையின் உற்பத்தி பொருட்களை அதிகளவில் வாங்குகின்ற நாடு அமெரிக்காதான் என்றும் நிஷா பிஸ்வால் இங்கு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகமும் முதலீட்டு உறவுகளும் மேலும் பலமடையும் என்றும் அமெரிக்க உதவி வெளியுறவுச் செயலாளர் கூறினார். முன்னாள் போர் வலயமான வடக்கு பிராந்தியத்திற்கும் அமெரிக்காவின் உதவி வெளியுறவுச் செயலாளர் சென்று பலதரப்பட்டவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நடந்ததாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் போர்க்கால குற்றங்கள் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக ஐநாவின் நிபுணர்குழு நடத்திய விசாரணைகளின் அறிக்கை அடுத்த மாதம் ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அடுத்த வாரம் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர அமெரிக்காவில் வெளியுறவுச் செயலாளர் ஜான் கெரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் புதிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கிலோடு இன்று கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் புதிய அரசாங்கம் கவனம் செலுத்தி அவர்களை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று கிளிநொச்சி நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது.
சொல்லுங்க
கிளிநொச்சி மாவட்ட காணாமல் போனோர் உறவினர்களின் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள், அரசியல்வாதிகள், பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். கைது செய்யப்பட்டம், கடத்தப்பட்டம், இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்பும் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் முன்னைய அரசாங்கத்தில் தீர்வு கிட்டவில்லை என இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணீரோடு சுட்டிக்காட்டப்பட்டு, புதிய ஜனாதிபதி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சியில் முன்னர் அரசு செயலகம் அமைந்திருந்த இடத்திற்கு எதிரில் A9 வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்.
ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், பலர் இன்றும் சிறையில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்தும் ஒரு மாதங்களை எட்டுகின்ற சூழலில் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலை பற்றி எந்த மாற்றங்களும் இதுவரை நடைபெறவில்லை. காணாமல் போனவர்களுக்கு எந்த மாற்றங்களும் கொண்டுவரப்படவில்லை. இங்கு நடைபெற்ற இந்த இன அழிப்பிலே தொடர்ந்தும் கண்ணீரோடு வாடுகின்ற இந்த தாய் தந்தையர்களையும் அவருடைய சகோதர சகோதரிகள், மனைவிமார்கள், தந்தைமார்களுடைய உண்மையான மனநிலைகளை புரிந்து அவர்களுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது ஒரு சர்வதேச ரீதியான விசாரணையாக இருக்க வேண்டும். LLRC என்று சொல்லப்படுகிற ஒரு உள்ளக விசாரணை செய்யப்பட்டு அது கிடப்பிலே போடப்பட்டது. அதன் பிற்பாடு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதுவும் பண்புடைப்பாகவே ஆடு தரவா கோழி தரவா என்ற கேள்விகளோடு அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. இன்று காலை கூட என்னிடம் ஒரு சகோதரி வந்தார். 5 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவரை தாங்கள் 3 தடவைகள் போய் பார்த்திருக்கிறோம். சர்வதேச செஞ்சில் வச்சங்கள் கூட அவர் இருப்பதற்கான உறுதி அட்டைகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்க போன பொழுது அவர் காணவில்லை, ஓடிவிட்டார் என்று சொல்கிறார்கள். போன கிழமை அவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் நடந்த பிறகு கூட இப்படியான சூழல் நடந்திருப்பது இந்த மக்களை ஒரு பொறுப்புக்கு தள்ளி இருக்கிறது. தாங்கள் மரணத்தை தழுவினாலும் பரவாயில்லை, தங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை சரியான முறையில் ஜனாதிபதி செவிசாய்த்து இவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக கண்ணீரோடு அவலங்களை சொல்லி இந்த போராட்டத்தை ஒரு கவன ஈர்ப்பாக இந்த இடத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள்
என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பின்னர் புதிய அரசு செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்று காணாமல் போனோரின் உறவினர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக கிளிநொச்சி அரசு அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் அவர்களிடம் கையளித்தனர். வடமாகாண முதலமைச்சருக்கான மகஜர் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க இன்று ரகசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் போலியான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றை பகிரங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்கவை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக கடந்த 9 ஆண்டுகளாக செயற்பட்ட திஸ்ஸ அத்தநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தார். அதன் பின்பு அவருக்கு மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சு பதவி வழங்கப்பட்டது. இன்று நீதிமன்றத்தில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்த போலீசார் சந்தேக நபர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் அப்போது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடையே ரகசிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக குறிக்கும் ஆவணம் ஒன்றை ஊடகங்களுக்கு சமர்ப்பித்ததாக தெரிவித்தனர். இந்த ஆவணம் போலியான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் அறிய கிடைத்துள்ளதாக தெரிவித்த போலீசார் இந்த ஆவணம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் குழப்ப நிலையொன்று ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டொன்றை சமர்ப்பித்தனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் சந்தேக நபரான திஸ்ஸ அத்தநாயக்கவை கைது செய்ததாக தெரிவித்த போலீசார் விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தனர். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் விசாரணைகள் தொடர்பான விரிவான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்பு சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது திஸ்ஸ அத்தநாயக்க ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். பொய்யான குற்றச்சாட்டு காரணமாகவே தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தனக்கு நியாயத்தை பெற்றுத்தருமாறும் அவர் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். வடமாகாண சபையின் ஆளுநர் மற்றும் பிரதம செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு புதிய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இருவரும் இன்று யாழ்ப்பாணத்தில் தந்தங்களில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபையின் சர்ச்சைக்குரிய பதவிகளாக இருந்த ஆளுநர் மற்றும் பிரதம செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு புதிய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட இருவரும் இன்று யாழ்ப்பாணத்தில் தமது பொறுப்புகளை கையேற்றுக் கொண்டார்கள். வடமாகாணத்திற்கான 4வது ஆளுநராக HMGS பழியக்கார் அவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். அதேபோன்று வடமாகாண சபைக்கான பிரதம செயலாளராக அந்தோணி பிள்ளை பத்திநாதன் அவர்கள் கடமைகளை ஏற்றிருக்கின்றார். இதுகுறித்து வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இன்றைய தினம் ஆளுநர் பழையக்கார கௌரவ ஆளுநர் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல பிரதம செயலாளரும் புதியவர் பதவி ஏற்றிருக்கிறார். அவரும் ஒரு சிவில் உத்தியோகத்தர். ஆளுநர் மாற்றத்திலே அவர் ஒரு சிவிலியன் என்ற வகையிலே அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல மாற்றம். இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற மாற்றத்தின் ஒரு அம்சமாக இந்த மாற்றத்தையும் நாங்கள் பார்க்கிறோம்.
ஆளுநருடைய பதவியேற்பு வைபவத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவரை வரவேற்று உரையாற்றினார். அப்பொழுது உங்களுடைய 100 நாள் வேலை திட்டம் பற்றி ஏதேனும் குறிப்பிடப்பட்டதா?
ஆமாம், அரசாங்கத்தினுடைய 100 நாள் திட்டத்தோடு மாகாண சபையினுடைய ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் அதற்குள்ளே சேர்த்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே அந்த கருத்து கௌரவ முதலமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் விரைவிலே உங்களோடு சேர்ந்து கலந்துரையாடி இதை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கான சந்திப்புக்கான நேரத்தை அவளோடு எதிர்பார்க்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அவசரமாக இந்த இடம்பெயர்ந்த மக்கள் மேல்குடியேற்றப்பட வேண்டியவர்கள், கைதிகளாக இருப்பவர்கள், அவர்களுடைய விடுதலை போன்ற முக்கியமான அவசர விடயங்களைத்தான் இந்த 100 நாள் வேலை திட்டங்களில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம்
என்றார் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC-யின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையின் வெலிக்கடை சிறைச்சாலையில் கடந்த 2012 ஏற்பட்ட மோதலில் 27 கைதிகள் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்கிற முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
கடந்த 2012 வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது 27 கைதிகள் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு கோரி கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுதேஷ் நந்திமால்டி சில்வா இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்தார். முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த சுரேஷ் நந்திமால்டி சில்வா, வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்தும் போது 27 கைதிகள் கொலை செய்யப்பட்டனர். இதற்கு அரச பாதுகாப்பு படையினர் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்த நந்திமால்டி சில்வா, சிறைச்சாலைக்குள் பிரவேசித்த பாதுகாப்பு படையினர் தனக்கு அவசியமான கைதிகளை நன்றாக அடையாளம் கண்ட பின்னரே அவர்களை கொலை செய்ததாக குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக அண்மையில் தான் கருத்துக்களை வெளிப்படுத்திய பின்பு சில ஊடகங்கள் தன்னை விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய நந்திமால்டி சில்வா, சில முக்கியமான ஆதாரங்கள் வெளிவருவதை தடுப்பதற்காகவே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் ஊடகங்களை பயன்படுத்தி இவ்வாறான விமர்சனங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தாக்குதலின் போது மரணமடைந்த கைதியொருவரின் தந்தையான சுகத் அத்தபத்து கருத்துக்களை தெரிவித்த போது, அரச பாதுகாப்பு படையினருக்கு தான் மதிப்பளிப்பதாக தெரிவித்த சுகத் அத்தபத்து அவர்கள் ஒழுக்கத்துடன் செயற்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். பீதி காரணமாகவே கடந்த காலத்தில் இவ்வாறான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியாமல் போனதாக தெரிவித்த அவர், மைத்திரி ஆட்சியின் கீழ் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிப்பதற்கு தனக்கு அவகாசம் கிடைத்ததாகவும் தெரிவித்தார். நல்லாட்சிக்கான வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சேனக பெரேரா கருத்துக்களை தெரிவித்த போது,
இந்த கொலைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு கடந்த அரசாங்கத்தினால் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்ட போதிலும் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்.
அந்த ஆணைக்குழு குற்றவாளிகளை அடையாளம் காண்பதை தவிர்த்து அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் சேனகடி சில்வா, நியாயமான விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு கோரியே இந்த முறைப்பாட்டை போலீசாருக்கு சமர்ப்பித்ததாக தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களின் பரபரப்புக்கு இடையே இன்று திங்கட்கிழமை தெற்கு டெல்லியில் இருக்கும் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று சூறையாடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
கடந்த டிசம்பர் மாதம் முதல் மாதம் இருமுறை என்கிற அளவில் இந்திய தலைநகர் டில்லியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இதற்காக பதியப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை டில்லி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தபோதும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்வதால் இது குறித்தான டில்லி காவல்துறையினரின் அறிக்கையை தங்களிடம் தாக்கல் செய்ய கூறி மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று கோரியுள்ளது. தெற்கு டில்லியில் உள்ள வசந்த் குஞ்ச் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அல்போன்சா தேவாலயத்தில் இன்று திங்கட்கிழமை விடியற்காலை 3 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த தேவாலயத்தின் மதகுரு ஒருவர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில், பிரார்த்தனைகளுக்கு பயன்படும் பொருட்கள் உள்ளிட்ட அரிய சில பொருட்கள் களவு போயுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத நம்பிக்கைகளையும் வழிபாடுகளையும் சீர்குலைக்கும் நோக்கத்தில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இது நடைபெற்றுள்ளதாலும் இந்த சம்பவம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சென்ற மாதம் ஜனவரியில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா டில்லியில் ஆற்றிய அவரது உரையின் போது இந்தியாவில் மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த பின்னணியில் இந்திய தலைநகர் டில்லியில் அரங்கேறும் தேவாலயங்கள் மீதான தொடர் தாக்குதல் சம்பவங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எனினும் டில்லி காவல்துறை இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை திருட்டு வழக்கு மட்டுமே பதிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரான நீதிபதி சி ஜோசப் இன்று காலை சம்பவம் நடைபெற்ற தேவாலயத்திற்கு நேரில் சென்றார். நடைபெறும் விசாரணை மற்றும் சம்பவ இடங்களை ஆராய்ந்த பிறகு செய்தியாளர்களிடமும் பேசினார். அப்போது இது தொடர்பில் டில்லி காவல்துறை சிறப்பான விசாரணைகளை மேற்கொள்வதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிடும் என்றும் கூறினார். டில்லியில் உள்ள தில்ஷாத் கார்டன் பகுதியில் அமைந்திருக்கும் புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று முதல் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இது குறித்து விளக்கம் அளிக்க கோரி டில்லி காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே சென்ற மாதத்தில் நோட்டீஸ் ஒன்றும் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான டில்லி காவல்துறையின் விளக்கத்தில், விலை உயர்ந்த பொருட்களை களவு செய்வது மட்டுமே நோக்கமாக கொண்டு இது நடைபெற்றிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக, விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். ஒவ்வொரு ஆண்டும் முதலாவதாக நடைபெறும் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி நேற்று மெல்பர்ன் நகரில் முடிவடைந்தது. இதில் ஆடவர் பிரிவில் நோவாக் யாக்கோவிச்சும் மகளிர் பிரிவில் செரீனா வில்லியம்ஸும் பட்டங்களை வென்றனர். கலப்பு இரட்டையர் பட்டத்தை லியாண்டர் பயஸும் மார்டினா ஹிங்கிஸும் பெற்றனர். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் நோவாக் யாக்கோவிச் 5வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். ராய் எமர்சன் மட்டுமே இவரை விட கூடுதலாக 6 முறை அந்த பட்டத்தை வென்றுள்ளார். நடைபெற்று முடிந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் லியாண்டர் பயஸ் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி கலப்பு இரட்டையர் பட்டத்தை வென்றது குறித்து டென்னிஸ் வர்ணனையாளரும் நிர்வாகியுமான ஹிதேன் ஜோஷியிடம் பேசினேன்.
அதுல என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா, லேடிஸ் கேம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது வந்து லியாண்டர் பேஸ் வந்து ஒரு மாஸ்டரா இருக்காரு. அவர் எவ்வளவு வாட்டி அந்த மிக்ஸ் டபுள் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. அவங்க வந்து மார்டினா ஹிங்கிஸ் கூட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் இருந்தாரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருந்தாரு. அவங்க கேம் லியாண்டர் கேம் சூட் ஆச்சு, கொஞ்சம் டஸ்ட் தான். அதுக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அது அந்த மாதிரி விளையாடுச்சு. சில மென் பிளேயர்ஸ் வந்து இப்போ சிங்கிள்ஸ் பிளேயர் நீங்க பார்த்தோம்னா டபுள்ஸே விளையாடவே இல்லை. இந்த மென்ஸ் டபுள் ஸ்பீடு இது விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆனா இந்த ரெண்டு ஸ்பீடு கம்பைன் பண்ணிட்டு விளையாடுறதுக்கு ஒரு டெக்னிக்கா வேணும், ஒரு மென்டாலிட்டி வேணும். அது வந்து லியாண்டர் பேஸ் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு. எவ்வளவு பார்ட்னர்ஸ் உடனே மாத்தி மாத்தி இந்த கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. அதுல இருந்து பாக்கலாம் அவர் எப்படி அட்ஜஸ்டபிள் அபிலிட்டி இருக்குது. நல்லா வாலி பண்ணுவாரு. அந்த வாலி விட மார்டினா ஹிங்கிஸ் கூட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், ரொம்ப ஸ்டெடி பிளேயர், சாலிட் பிளேயர், ரொம்ப நல்லா கிரவுண்ட் ஸ்டோக் ரிட்டர்ன் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு டாமினன்ட் ஜோடின்னு சொல்லலாம்.
லியாண்டர் பேஸ் இதுக்கு முன்னால மார்டினா நவராட்டிலோவா கூட சேர்ந்து விளையாடியும் கலப்பு ரெட்டையர் போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. லியாண்டர் பேஸ் கிட்டத்தட்ட 40 வயசு ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் லியாண்டர் பேஸால சர்க்கியூட்ல இருக்க முடியும்?
அவரே சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு இன்டர்னல் டிடெர்மினேஷன் மோட்டிவேஷன் இருக்குது, அது வரைக்கும் அவர் விளையாடு மாதிரி இருக்காரு, அவர் பிசிக்கலி ஃபிட்டா இருக்காரு, அவர் மூமெண்ட் இப்போல இருந்து குவிக்கா தான் இருந்தது, இப்ப கூட நல்லா சர்வீஸ் அண்ட் வாலி பண்றாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன் அவர் விளையாட முடியும்னு நினைக்கிறேன்.
ஆடவர் பிரிவுல பார்த்தா நோவாக் யாக்கோவிச் வந்து 5வது முறை ஜெயிச்சிருக்காரு ஆஸ்திரேலியன் ஓபன் பட்டத்தை. இதுக்கு முன்னால ராய் எமர்சன் மட்டும்தான் 6 முறை ஜெயிச்சிருக்காரு. யாக்கோவிச்சினுடைய அந்த 5வது வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நோவாக் ஜோகோவிச் ஒரு பெரிய பூஸ்ட், அவர் வந்து அடுத்த இயர்ஸ்ல வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா ஃபெட்ரர் வந்து 33 வயசுல கொஞ்சமா மோட்டிவேஷன் அப் அண்ட் டவுன் ஆகுது கிராண்ட் ஸ்லாம்ஸ்ல, ஆனா நல்லாதான் விளையாடுறாரு. பட் பிசிக்கலி வந்து ஒரு 7 நல்ல மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நடால் பார்த்தா இன்ஜுரி ப்ரோன் இருக்காரு. நோவாக் ஜோகோவிச் நீங்க பாத்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ்ல கூட ஃபைனல் செட் வந்து 6-0 வின் பண்ணாரு. ஃபைனல்ஸ்ல கூட அந்த 4th செட் வந்து 6-0 அவர் வின் பண்ணாரு. அதுல இருந்து நம்ம பார்த்தாங்கன்னா அவர் மென்டல் டாமினேஷன் ஓவர் ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது நினைக்கிற அதுதான் மெயின் ரீசன் ஆஃப் விக்டரி.
எவர் கிரீன் செரீனா வில்லியம்ஸ் விமன்ஸ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க மரியா ஷரபோவாவை எதிர்த்து. டென்னிஸ் உலகில் செரீனா வில்லியம்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளேயரை பார்க்க முடியுமா இனி வரக்கூடிய காலத்துல?
இப்போ பார்த்தானா அந்த விமன்ஸ் டென்னிஸ் பார்த்தானா அந்த மாதிரி வேற ஆளு பார்க்கறதுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் பிளேயர்ஸ் பார்த்தானா செரீனா வில்லியம்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் விமன்ஸ் டென்னிஸ்ல பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை.
டென்னிஸ் வர்ணனையாளரும் நிர்வாகியுமான ஹிதேன் ஜோஷி. அடுத்து தடகள செய்தி ஒன்றுடன் சங்கீதா ராஜன்.
சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கான மோதல் வலுத்து வருவது போல் தெரிகிறது. உலக அளவில் விளையாட்டுத் துறையில் மிகவும் மதிப்பும் மரியாதையும் கொண்ட இந்த அமைப்பின் தலைவராக தற்போது செனிகல் நாட்டைச் சேர்ந்த லெமின் டியாக் இருக்கிறார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முடிவடையவுள்ள நிலையில் அடுத்து அந்த பதவிக்கு வர 2 முன்னாள் பிரபலங்கள் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர். ஒலிம்பிக் பிரபலங்களான பிரிட்டனின் செபாஸ்டின் கோவும் யுக்ரைனின் சர்கை புப்காவும் சர்வதேச தடகள சம்மேளன தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த சம்மேளனத்தின் தற்போதைய துணைத் தலைவரான செபாஸ்டின் கோ கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் தலைவர் பதவிக்கு தான் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். அவர் ஆடவருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் 2 முறை ஒலிம்பிக் பட்டத்தை வென்றவர். அவரை எதிர்த்து போட்டியிட உள்ள சர்கை புப்கா போல்வால்ட் போட்டியில், அதாவது கழியூன்றி தாண்டுதலில், உலக அளவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர். புப்கா 35 முறை போல்வால்ட் போட்டியில் உலக சாதனை படைத்தவர். 51 வயதான அவர் 1988 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். செபாஸ்டின் கோவை போலவே சர்கை புப்காவும் அந்த சம்மேளனத்தின் 4 துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். தற்போது உக்ரைன் நாட்டு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருக்கும் செர்கை புப்கா லெமின் டியாக் வகுத்த பாதையை மேலும் கட்டியெழுப்ப விரும்புவதாக கூறுகிறார். அடுத்த தலைமுறை தடகள வீரர்களை உருவாக்கும் நோக்கில் அடிமட்டத்தில் கூடுதலான ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்கிறார் புப்கா. இளைஞர்களுடன் கூடுதலாக இணைந்து செயல்பட்டு தடகள போட்டிகளுக்கு மேலும் அதிகமான ரசிகர்களை கொண்டு வர வேண்டும், ஊக்கமருந்து பயன்பாடுகளற்ற நேர்மையான போட்டிகளை முன்னெடுக்க வேண்டும் போன்றவை தனது லட்சியம் என்று செர்கை புப்கா கூறுகிறார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் முறைப்படி எதிர்வரும் மே மாதத்துக்கு முன்னர் அதற்கு முறையாக விண்ணப்பித்து பதிவை செய்ய வேண்டும். பின்னர் பீஜிங்கில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள அந்த சம்மேளனத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நடைபெறும். லெமின் டியாக் சுமார் 25 வருட காலம் சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவராக இருக்கிறார். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் மிக மிக குறைவான அளவிலேயே சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கான போட்டி வலுத்து வருவது குறித்த செய்தியை தந்தவர் சங்கீதா ராஜன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவரான டாமினிக் ஸ்ட்ராஸ்கான் மீது பாலியல் களியாட்டங்களுக்கு பெண்களை ஏற்பாடு செய்வதில் உதவி புரிந்தார் எனும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது. எகிப்தில் குறைந்தது 13 காவல்துறையினரை கொன்றதான குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்ட 180க்கும் மேலான ஆடவர்களுக்கான மரண தண்டனையை நீதிமன்றம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இதுவரை இல்லாத வகையில் ஆடவர்கள் பெண்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பது தொடர்பிலான கருத்து கணிப்பு நடைபெற்றுள்ளது. அதில் பெரும்பாலான ஆடவர்கள் பொது வாழ்வு மற்றும் தனிப்பட்ட வாழ்வு இரண்டிலும் பெண்கள் தங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் எனும் மனப்போக்கையே கொண்டுள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளது. இதில் 4000 ஆடவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.